ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அடக்கி புலனை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. அடக்கி பூலனை பேரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். மடக்கி கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய் பேச வண்ணம் மரபும் செய்தாண்டே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. மரபை கேடுத்த நன் கேட்டேன் எத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வேனக்கில்லை. கரவு பூருஷனோ மல்லன் என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே.
சென்ற வகுப்பில் நாம் 3-4 இந்த இரண்டு பாடல்களினுடைய பொருளை பார்த்தோம். அதில் ஆசையை பற்றி தாயுமானவர் பேசியிருந்தார். பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் என்று தன்னுடைய பற்று அனைத்தும் நீங்கியது என்று கூறினார். அந்த பற்றை பிசாசுக்கு உதாரணமாக கூறினார். ஆசா பிசாசை துரத்தி என்றெல்லாம் கூறினார். நாம் இந்த ஆசையை பற்றிய விசாரத்தை மேற்கொண்டோம். இனி இன்று 5வது பாடலுக்கு செல்கின்றோம். 5வது பாடலை பார்ப்போம். அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். மடக்கி கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. இது மிகவும் எளிமையான பாடல். முதல்வரியை பார்த்தால் அடக்கி புலனை பிரித்தே. பிரித்தே என்றால் பிரித்து. தான் என்னென்ன சாதனைகளை செய்தேன், அதனுடைய இறுதி பலன் என்ன என்று இங்கு கூறுகின்றார். அதாவது ஆனந்த களிப்பு என்ற இடத்தில் எப்படி நான் இருந்தேன், இப்பொழுது எப்படி மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் என்று மனநிறைவை வெளிப்படுத்துகின்ற இடம். இந்த இடத்தில் இப்படிப்பட்ட மனநிறைவை அல்லது பிரயோஜனத்தை அடைய நான் எப்படிப்பட்ட சாதனைகளையெல்லாம் மேற்கொண்டேன் என்பதை ஞாபகப்படுத்தி நமக்கு கொடுக்கின்றார். எதற்கு என்றால் அந்த சாதனைகளை நாமும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்படி அவர் செய்த சாதனைகள் என்ன? முதல் வரியில் அடக்கி புலனை பிரித்தே. புலன் என்பது இங்கு 10 இந்திரியங்களை குறிக்கின்றது. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி என்பது ஞானேந்திரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்திரியம் என்றால் புலன் அல்லது கருவி. ஞானேந்திரியம் என்றால் ஞானத்துக்கு கருவியாக இருப்பது. ஒரு பொருளினுடைய வர்ணம் கலர் எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண் கருவியாக இருக்கிறது. இங்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சப்தத்தை கேட்க காது கருவியாக இருக்கின்றது. இவ்விதம் ஞானத்தை கொடுக்கின்ற 5 இந்திரியங்கள். பிறகு செயல்பட ஒரு இடத்துக்கு செல்ல, ஒன்றை நாம் உயர்த்த, இவைகளெல்லாம் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 இந்திரியங்களையும் அடக்கி என்றால் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி. புலனை அடக்கி என்றால் புலன்களை ஒழுங்குபடுத்தி. பிரித்தே என்றால் அந்தந்த விஷயங்களிலிருந்து விலக்கி, எந்த பொருள்ல இந்த புலன் போகணுமோ அங்கு மட்டும் செலுத்தி, எதில் சென்றால் மோகம் மயக்கம் இவைகளெல்லாம் நமக்கு ஏற்படுமோ அதிலிருந்து பிரித்து, தேவையில்லாத விஷயத்திலிருந்து இந்திரியங்களை பிரித்து, பிறகு அதை முறைப்படுத்தி இதெல்லாம் நான் செய்தேன், சாதகனாக நான் இருக்கும் பொழுது நான் செய்த சாதனம் இந்திரிய ஒழுக்கத்தை நான் பின்பற்றினேன். அது வந்து முதல் வரியில் சொல்கின்ற சாதனை. பிறகு அடுத்தது அவர் என்ன செய்தாராம், தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி பிரித்து, அதாவது முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி போக பொருள்களிலிருந்து விலக்கி, இப்ப இரண்டாவது வரிக்கு வந்தால், அவனாகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். அவனாகிய மேனியில் என்றால் இறைவனிடத்தில், இறைவனிடத்தில் அன்பை வளர்த்தேன். இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இப்பொழுது இதனுடைய மொழிபெயர்ப்பு மட்டும் பார்க்கின்றோம். என்னுடைய அன்பை இறைவன் மீது வளர்த்தேன். இது அவர் செய்த இரண்டாவது காரியம். முதல் வரியில் அவர் என்ன செய்தேன் என்று சொன்னார், நான் இந்திரிய ஒழுக்கத்தை பின்பற்றி பிறகு இறைவன் மீது அன்பை வளர்த்தேன். பிறகு இறைவன் என்ன செய்தார், இவரெல்லாம் இந்த காரியத்தை செய்தார், இதற்கு பலனாக இறைவனிடமிருந்து இவர் எதை பெற்றார், மூன்றாவது வரியில் கூறுகின்றார், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். அவன் வந்து, இறைவன் வந்து அவனுடைய பிடிக்குள் என்னை வைத்து கொண்டான். மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். தன்னுள் என்றால் இறைவனுக்குள் என்னை அவன் பிடித்து கொண்டான். நான் வந்து அவன் மீது அன்பை வளர்த்தேன், அதற்கு பலனாக அவன் என்னை பிடித்து கொண்டான். பிறகு இந்த மூன்று வரியும் அவர் செய்த சாதனையை குறிக்கின்றது. இப்படியெல்லாம் நான் இருந்து சாதனை செய்து இறுதியாக எப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்தேன், நான் கடைசியா எனக்கு என்ன வந்து வாய்த்தது என்றால், கடைசி வரி, வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. வாய் பேசா வண்ணம், இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். பேசாம இருக்கின்ற, மௌனமாக இருக்கின்ற மரபு என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் தன்மை, சுபாவம். பேசாமல் இருக்கின்ற தன்மையை, சுபாவத்தை அல்லது பேசாமல் இருக்கின்ற நிலையை எனக்கு கொடுத்தான். செய்தாண்டினா எனக்கு கொடுத்தான். அந்த ஈஸ்வரனிடமிருந்து இறுதியாக நான் பெற்ற பலன் பேசாமல் இருக்கின்ற தன்மை. நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது பேசுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணி பேசி பழகணும். சும்மா நமக்கு வரல, தப்பு தப்பா பேசுவோம், அதுக்கெல்லாம் அடி கொடுத்து இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவார்கள். ஆனால் நம்ம பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறுத்துறதுக்கு முயற்சியே எடுக்காம இருக்கும். அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அந்த பேச ஆரம்பிச்சதிலிருந்து அது தொடர்ந்து. குழந்தையா இருக்கும் பொழுது பேசு பேசு அப்படின்னு நம்ம கிட்ட கெஞ்சுவார்கள், பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறார்கள், நிறுத்த முடியாம இருக்கு. இப்ப கடைசியில எனக்கு என்ன வந்து வாய்த்ததுன்னா, பேசாம இருக்கிற சக்தி எனக்கு கிடைத்தது. எவ்வளவு முறை நம்ம மற்றவங்கிட்ட இந்த சொல்ல வாங்கியிருப்போம், கொஞ்சம் வாய முடிட்டது, நீ தலையிடாத பேசாம இருன்னு சொல்லி. இதுல இருந்து என்ன தெரிகிறது, அப்படி பேசாம இருக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. நான் இந்த சாதனையெல்லாம் செய்ததனுடைய பலன் என்னன்னா, பேசாமல் இருக்கின்ற வாய் பேசா வண்ணம். இந்த சொல் வந்து ரொம்ப அழகான சொல். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது, தியானத்தில் எடுத்துட்டு சிந்திக்க வேண்டிய சொல், வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. மரபு என்றால் அப்படிப்பட்டவனாகவே நான் இப்பொழுது மாறிவிட்டேன், அப்படிப்பட்ட தன்மையை நான் அடைந்தவனாக இருக்கின்றேன். எப்படி, பேசாமல் இருப்பவனாக இருக்கின்றேன். இதுதான் இதனுடைய பொருள். இப்ப முதல் வரியில நான் புலன் அடக்கத்தை பின்பற்றினேன், பிறகு இறைவன் மீது அன்பை வளர்த்தேன், இறைவன் தனக்குள் என்னை வைத்துக் கொண்டான், இறுதியாக நான் வாய் பேசாமல் இருக்கின்ற தன்மையை எனக்கு அருளினார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு பாடலை நம்ம மையமாக வைத்துக் கொண்டு அதிலிருந்து நம்ம வேதாந்த விசாரங்களை பார்க்க போறோம். இப்ப இதை நாம் எப்படி பார்க்கின்றோம், ஒவ்வொரு வரியிலும் அழகான ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நான்கு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்றோம். முதல் வரியில் இருக்கின்ற கருத்தை சமஸ்கிருதத்தில் தமக என்று அழைப்பார்கள். புலனடக்கத்துக்கு தமக என்று அழைக்கப்படுகிறது. இந்திரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துற சாதனைக்கு பேரு தமக. முதல் வரியில நம்ம இப்ப செய்ய போற விசாரம் தமம். தமிழ்ல சொல்லணும்னா தமம். தமம் என்றால் புலனடக்கம். இரண்டாவது வரியில் என்ன சொன்னார், அவனாகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். இறைவனிடத்தில் அன்பை வளர்ப்பதற்கு, இறைவன் மீது அன்பு செலுத்துவதை நாம் வேதாந்தத்தில் முமுக்ஷுத்துவம் என்று அழைக்கின்றோம். முமுக்ஷுத்துவம் என்றால் இறைவன் மீது ஆசை. இப்ப நாம இரண்டாவதாக விசாரம் செய்ய போகின்ற சாதனை முமுக்ஷுத்துவம். முதலாவது தமக புலனடக்கம், இரண்டாவது இறைவன் மீது ஆசை. இதற்கு முன்னாடி இருக்கின்ற இரண்டு பாடல்கள்ல ஆசையை நீக்கினார். அது எப்படிப்பட்ட ஆசை? உலகத்தில் இருக்கின்ற பற்றை நீக்கினார். இந்த இடத்துல என்ன சொன்னார், இறைவன் மீது பற்றை வளர்த்தேன். அந்த பற்றை பத்தி பார்க்க போறோம். பிறகு மூன்றாவது வரியில கூறியது, மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். இறைவன் வந்து அவனை அவனுக்குள் என்னை வைத்துக் கொண்டான் என்று சொல்வது ஈஸ்வர பிரசாதக என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரனுடைய பிரசாதம், இறைவனுடைய அருள். இதெல்லாம் நம்ம சொல்றோம் அல்லவா, இறைவனுடைய அருளுக்கு நீ பாத்திரம் ஆக வேண்டும், எனக்கு இறைவனுடைய அருள் கிட்டியது என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா. அதைத்தான் இவ்விதம் கூறியுள்ளார். இப்ப மூன்றாவது கருத்து ஈஸ்வர பிரசாதக, ஈஸ்வர பிரசாதம். நான்காவது மௌனம், வாய் பேசா வண்ணம் மரபு செய்தாண்டி மௌனம். இந்த நான்கு கருத்துக்கள் இதில் இருக்கின்றது. தமக, முமுக்ஷுத்துவம், ஈஸ்வர பிரசாதக, மௌனம். இதை நம்ம எப்படி பிரிக்கணும்? முதல் மூன்றும் சாதனை, நான்காவது சாத்தியம். நான்காவதையும் சாதனையா பின்பற்றலாம். வாய் பேசாம இருக்கிறது ஒரு சாதனை. ஒவ்வொரு வாரத்துல இந்த நாள்ல நான் மௌன விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சாதனையாக இருக்கின்ற நிலை. அல்லது சில பேர் சில மணி நேரங்கள் மௌனத்தை பின்பற்றுவார்கள், அதெல்லாம் சாதனை. இந்த இடத்துல இவர் மௌனத்தை சாதனையா சொல்லவில்லை. இவர் எப்படி சொல்றார், வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டினா மௌனம் எனக்கு சாத்தியமாக வந்தது. பேசுறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு, என்ன எல்லாம் பேசாம விட்டுட்டாங்கன்னா பேசாம இருந்துருவேன் என்று இந்த பேசாமல் இருத்தல் தன்மையாக அவருக்கு வந்தது. அது வந்து சாத்தியம், லட்சியம் அல்லது கிடைத்த பலன். எப்படி பிரிக்கலாம், முதல் மூன்று வரி சாதனை, நான்காவது வரியில லட்சியம் சாத்தியம். இப்ப இன்று நம்ம ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு அதுல சில கருத்துக்களை பார்க்கலாம். இப்பொழுது முதல் கருத்தை எடுத்துக் கொள்கின்றோம், அடக்கி புலனை பிரித்தே. இத வந்து தமக என்று அழைக்கப்படுகிறது. இந்த தமக என்பது வேதாந்தத்தில் பிரசித்தமாக இருக்கின்ற ஒரு சாதனை. எப்படிப்பட்ட தன்மையுடன் ஒருவன் வேதாந்த விசாரம் செய்தால், சாஸ்திரத்தை விசாரம் செய்தால் அவனுக்கு ஞானம் வரும் என்று சாஸ்திரம் சில தன்மைகளை சொல்லி இருக்கின்றது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நம்ம விவேக சூடாமணி போன்ற பல இடங்கள்ல பார்த்திருக்கோம், சாதன சதுர்த்தய சம்பத்தி என்று விவேகம் வைராகியம் முதலிய சில சாதனைகளை எல்லாம் சொல்லி, இவைகளுடன் வேதாந்த விசாரம் செய்தால் ஞானம்ங்கிறது நமக்கு ஏற்பட்டு விடும். இவைகள் இல்லாம வேதாந்த விசாரம் பண்ண என்ன ஏற்படும்னா, இவைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த விசாரம் பயன்படும். அப்படி அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில் ஒரு சாதனையாக பேசப்படுவதுதான் தமக என்கின்ற சாதனை. ஆகவே இது ஒரு முக்கிய சாதனை ஆகின்றது. சங்கரர் வந்து ஒரு இடத்தில் தவத்தை பற்றி விசாரம் செய்கின்றார். எத்தனையோ தவம் இருக்கின்றது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதனை செய்கிறார்கள். ஒருவர் வந்து கோயிலுக்கு நடந்து செல்கிறார்கள், விதவிதமான சாதனையை மக்கள் மேற்கொள்கிறார்கள். அதுல சொல்றார், எல்லா சாதனையிலும் உயர்ந்த சாதனை என்ன என்றால் சமக தமக என்று சொல்றார். சமகன மனக்கட்டுப்பாடு, தமக என்றால் இந்திரிய ஒழுக்கம். இந்த இந்திரியத்தை ஒடுக்கிறது தான் பரமம் தபக என்று சொல்றார். எல்லா தவத்திலும் மேலான தவம். அதுல இருந்து என்ன தெரிகிறது, இது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த இந்திரியத்தை வந்து நம்ம முறைப்படுத்துவது சுலபமான காரியம் அல்ல. இந்த குறிப்பா நம்ம பத்து இந்திரியத்தை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஐந்து ஞானேந்திரியத்தை எடுத்துக்கொண்டால், இந்த கண் இருக்கு, காது இருக்கு, சுவைக்கிற நாக்கு இருக்கின்றது, பேசுகின்ற நாக்கு கர்மேந்திரியமாகின்றது, பிறகு தொட்டு உணர்கின்ற ஸ்பர்ஷம் இருக்கின்றது. இப்படியெல்லாம் நம்மளுடைய உடல்ல ஐந்து ஞானேந்திரியங்கள் இருக்கின்றது. இவைகளை சாஸ்திரம் ஒரு கருவி, இவைகளெல்லாம் கருவி என்று சொல்கிறது. எதற்கு? இவைகள் இருந்தால்தான் இந்த உலகத்திலிருந்து நம்ம அறிவை பெற முடியும், உலகத்தோட நம்ம சம்பந்தம் வைக்க முடியும். இவைகள் இல்லை அல்லது வேலை செய்யவில்லை என்றால் நாம உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கி இருக்கின்றது, ஆகவே உலகத்துடன் தொடர்பு இல்லை. ஆனா மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், இத ஒரு கரணமா மட்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக, கரணம்னா விவகாரம் செய்வதற்கு ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தாமல் இவைகளை போகத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள், இன்பத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்ப வந்து கண்ண திறந்து நம்ம எங்க போகணும், வரணும், எதை சாப்பிடணும்ங்கிறது பார்க்கலாம், அல்லது சில விஷயங்களை பார்க்கறதுக்கு கண்ணை பயன்படுத்தலாம். டெலிவிஷன்ல டெலிவிஷனுக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு ரெண்டு மூணு சினிமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணை நம்ம எதற்கு பயன்படுத்தி இருக்கோம்? இன்பத்துக்கு பயன்படுத்தி இருக்கோம். காதை வந்து வாழ்க்கைக்கு காது தேவை. அதே இது இசையை எல்லாம் நம்ம கேட்டு அல்லது சில விஷயங்களை எல்லாம் நம்ம போகத்திற்காக காதை பயன்படுத்துறோம். இப்படி கரணத்தை போக கரணமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதையெல்லாம் சாஸ்திரம் பாபம்னு சொல்லவில்லை. இப்படி எல்லாம் செஞ்சா உனக்கு பாபம் வரும்னு சொல்லல, தர்மப்படி பண்ணலாம்னு சாஸ்திரமே அனுமதி கொடுக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல போகத்திற்கு அவர்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன நேரிடுகிறது என்று இப்பொழுது பார்க்கின்றோம். நம்ம வாய் வழியா விதவிதமான உணவை உடலுக்கு கொடுக்கிறோம். அதனால என்ன நேரிடும் என்றால், எப்படிப்பட்ட உணவை வாய் வழியா உடலுக்கு கொடுத்தமோ அதன் அடிப்படையில் உடலுக்கு பலம் அல்லது பலகீனம் ஏற்படும். நம்ம எப்படிப்பட்ட உணவை உடலுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய உடலையே நிர்ணயம் செய்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் வடையும் அப்பளமே சாப்பிட்டு இருந்தா என்னாகும்னா அப்பளம் மாதிரி ஆயிரும் உடம்பு. ஆகவே எவ்வளவு சாப்பிடுறோம், எதை சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், இதெல்லாம் எதை நிர்ணயிக்கும்? உடலினுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். அதே போல சாஸ்திரம் நம்முடைய மனதையும் சூக்ஷ்ம சரீரம் உடல் என்று சொல்கிறது. அப்படி என்றால் நம்முடைய மனதினுடைய ஆரோக்கியத்தை யார் நிர்ணயிப்பார்கள்? எப்படிப்பட்ட மனம் நமக்கு இருக்கிறது என்பதற்கு மனதிற்கு உணவு எதன் வழியாக கொடுக்கின்றோம்? இந்த உடலுக்கு ஒரே ஒரு துவாரம்தான் இருக்கு, வாய் வழியா தான் கொடுக்க முடியும். காத்து சாப்பிட்டு கஷ்டமா இருக்குன்னு காதல பாயசம் ஊத்தினம்னு என்னாகும், அல்லது காதல காப்பியை ஊத்தினம்னு என்னாகும்? அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது, வயிற்றுக்கு போகாது. ஒரே ஒரு துவாரம்தான் வாய் தான் இருக்கு. ஆனால் மனதிற்கு ஐந்து துவாரங்கள் இருக்கின்றது. ஐந்து வழியாக அஞ்சு இடத்திலிருந்து மனசுக்கு உணவு சாப்பாடு போட்டுட்டே இருக்கும். எப்படிப்பட்ட மனதை நாம் அடைந்துள்ளோம் என்பது எப்படிப்பட்ட பொருளை பார்க்கின்றோம், எப்படிப்பட்ட பொருளையெல்லாம் காதல கேட்கிறோம், எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோம், எதை நம்ம வந்து சுவைக்கின்றோம். இந்த சுவை அப்படிங்கறது ஞானேந்திரியம், பேசுறதுதான் கர்மேந்திரியம். இப்படி ஐந்து இந்திரியங்கள் வழியாக நாம கொடுக்கின்ற விஷயங்கள் தான் நம்முடைய மனதை உருவாக்குகின்றது. மனதை, மனதினுடைய ஆரோக்கியம் அல்லது மனதினுடைய பலகீனத்தை நிர்ணயம் செய்கின்றது. இனி அடுத்த கேள்வி, மனதினுடைய பலகீனம் நோயின என்ன, மனதினுடைய ஆரோக்கியம் என்றால் என்ன? அது ரொம்ப சுலபமானது. நம்ம மனசுக்குள்ள நம்மையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்துகின்ற குணமெல்லாம் நோய்வாய்ப்பட்ட மனம். சில உணர்வுகள், சில குணங்கள் மற்றவங்களை மட்டும் துன்புறுத்தாம நம்மையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்தினால் அப்படிப்பட்ட மனம் நோய்வாய்ப்பட்ட மனம். அதற்கு என்ன உதாரணம்? கோபம், பிறகு வெறுப்பு, பொறாமை. இப்ப ஒருவன் முன்னேறிட்டு இருக்கான், நம்ம அதை பார்த்து பொறாமப்படுறோம், மனசுக்குள்ள சந்தோஷமாவா இருப்போம். ஒருவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து ரசிச்சோம்னா நமக்கும் நல்லது, அவனும் சந்தோஷமா இருப்பான். இப்ப என்னுடைய முன்னேற்றத்துல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் நினைக்கும் போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒருவருடைய முன்னேற்றத்துல இங்க வயிறு எரிஞ்சதுன்னு வச்சுக்குவோமே, அது வயிறு எரியுதுன்னே சொல்லுவார்கள். அல்சர் வந்தா மட்டும் வயிறு எரியாது, பொறாம வந்தாலும் வயிறு எரியும். அப்ப அவனுக்கும் கஷ்டமா இருக்கு, என்ன பார்த்து அவனுக்கு வயிறு எரியுதுன்னு அவனுடைய மனம் எரியும். அப்படி இந்த பொறாமை, வெறுப்பு, பிறகு லோபம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு தானே வைத்துக் கொள்ளுதல், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம், பிறகு மோகம், இவைகளெல்லாம் என்ன என்றால் நோய்வாய்ப்பட்ட மனம். இதெல்லாம் அதிகமா இருக்க இருக்க மனம் பலகீனமாக இருக்கின்றது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்று பொருள். பிறகு என்னன்னா தெய்வீக சம்பத்துன்னு பகவான் எத்தனையோ சொல்றார், தைரியமாக இருத்தல், அபயம், தூய்மையான மனம், அன்பு செலுத்துதல், பொறாமைப்படாமல் இருத்தல், கோபப்படாமல் இருத்தல், கருணையுடன் இருத்தல், பகிர்ந்து கொள்ளுதல், இப்படிப்பட்ட மனம். பிறகு சஞ்சலம் இல்லாமல் சற்று அமைதியாக இருத்தல், வெளியே வருகின்ற சில நஷ்டங்கள் லாபங்கள் இதுல வந்து கொஞ்சம் சமமாக இருத்தல், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்கின்ற மனநிலை, சோர்வடையாமல் இருத்தல், இதெல்லாம் என்ன என்றால் ஆரோக்கியமான மனம். இப்படி நமக்கு ஆரோக்கியமான மனம் கிடைக்குமா அல்லது பலகீனமான மனம் கிடைக்குமா என்றால் அது இந்திரியங்கள் வழியாக எதை பார்க்கிறோம், குறிப்பா கண்ணும் காதும் தான். எதை பார்க்கிறோம், எதை கேட்கின்றோம். நம்ம காதை வந்து காதனுடைய பெருமையை தெரியாமையே காதை வச்சிருக்கோம், கண்ணனுடைய பெருமையை தெரியாமையே கண்ணை வச்சிருக்கோம். காது கேட்காம போகும் பொழுதுதான் காதனுடைய பெருமை தெரியும், கண்ணு பார்க்காம போகும் பொழுதுதான் கண்ணினுடைய பெருமை தெரிகின்றது. அப்படி இந்த இந்திரியங்களை நம்ம எதற்கு பயன்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியம். பொதுவாக கருவி என்று சொன்னால் அதற்கு சுதந்திரமாக செயல்படும் திறன் கிடையாது. இப்ப வந்து ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்துக்கு செல்வதற்கு வாகனம், கார் இருக்கு அல்லது சைக்கிள் இருக்கு, இவைகளை எல்லாம் கருவின்னு சொல்றோம். அவைகள் தானாக செயல்படாது. நீங்க வந்து சைக்கிளையோ அல்லது ஸ்கூட்டரையோ நிறுத்திட்டீங்க, வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது வீட்டுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோமே, அப்படி போகுமா? அது போகாதுங்கிற நம்பிக்கையில தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ஸ்கூட்டர் மேலேயே தான் உட்கார்ந்துட்டு கிளாஸ் கேட்கிட்டு வரும். காரணம் என்ன, அது பாட்டுக்கு போயிரும், அப்படி இருப்பதில்லை. பொதுவா எந்த கருவியும் அதற்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்து அதை செலுத்துவான், அதற்குன்னு சுதந்திரமான பிரவிருத்தி கிடையாது. ஆனா நம்ம இங்க குதிரை வண்டியில வந்திருக்கோம் வச்சுக்கோமே, அந்த குதிரைங்கிறது ஒரு கருவி தான், அது சில சமயம் என்ன செய்யலாம் தெரியுமோ, சுதந்திரமா அதற்குன்னு ஒரு பிரவருத்திக்கு சக்தி இருக்கு. ஆகவே என்ன செய்யணும், அந்த குதிரை வண்டியில நம்ம பயணம் செய்யணும்னா, அந்த காலத்துல ரதம், ரதத்துல நம்ம பயணம் செய்யணும்னா, அந்த பயணம் நல்லா இருக்கணும்னா, அந்த குதிரைகள் எல்லாம் அதை ஓட்டுபவனுடைய கட்டுக்குள் இருக்கணும். அந்த உட்கார்ந்து ஓட்டிட்டு போறானே சாரதி இருக்கானே, அவனுடைய கட்டுக்குள் இருக்கணும். முதல்ல குதிரை அவனுடைய கட்டுக்குள் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடிவாளம் இருக்கே அது அவன் கையில் இருக்கணும், பிறகு அந்த குதிரையானது கட்டுக்குள் இருக்கணும். இந்த உதாரணத்தை கட்டோபனிஷத் தெளிவாக சொல்கிறது. இந்த குதிரைகளெல்லாம் நம்முடைய இந்திரியங்கள் போல, ரொம்ப அழகான உதாரணம். இதற்கு மேல ஒரு உதாரணத்தையே நம்ம கற்பனை பண்ண முடியாது. நம்மளுடைய அனைத்து இந்திரியங்களும் குதிரைகள் போல. பிறகு அதை செலுத்துபவன் யாருன்னா, அதை ஓட்டுபவன் யாருன்னா, நம்முடைய புத்தி அறிவு. கடிவாளம் வந்து நம்முடைய மனம். இப்படி சம்பந்தம் இருக்கு, புத்தி, மனம், இந்திரியங்கள். அந்த புத்தி வந்து அறிவு, நீங்க போ அங்க போன்னு சொல்லுது. ஆனா கடிவாளமும் அந்த குதிரையும் புத்தியினுடைய கட்டுக்குள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். புத்திக்கு விருப்பம் இருக்கலாம் இந்த இடத்துக்கு போகணும், இதை செய்யணும் அப்படின்னு. ஆனா அந்த ரெண்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் புத்தியினுடைய விருப்பம் நிறைவேறாது. உபனிஷத் என்ன சொல்லுது, யாருடைய குதிரையானது, எந்த சாரதியினுடைய குதிரையானது வசம் இருக்கின்றதோ, அவனுடைய வசத்தில் இருக்கின்றதோ, அவன்தான் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேருவான். அதே போல எந்த சாதகர்களுடைய இந்திரியங்கள் அவர்களுடைய கட்டுக்குள் இருக்கின்றதோ, இத பார்னா பார்க்கும், இத பார்க்காதே அப்படின்னா பார்க்காது, அப்படி கட்டுக்குள் இருக்கின்றதோ அவர்களால் தான் வாழ்க்கை அல்லது சாதனைங்கிற பயணத்தை நன்கு மேற்கொள்ள முடியும் என்று வாழ்க்கையே ஒரு பயணமாக கற்பனை செய்து இந்த புலனடக்கம் அந்த உபனிஷத்தில் மிக அழகாகவும் விரிவாகவும் பேசப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த தமகங்கிற சாதனைக்கு உபனிஷத் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. இப்ப தமக என்றால் நம்முடைய புலன்களை வாழ்க்கைக்கு பயன்படுத்துதல். பயன்படுத்தாமலே இருக்க பகவான் படைக்கவில்லை. கண்ண பகவான் படைச்சது பார்க்காம இருக்கிறதுக்கு அல்ல. அதுக்கு எதுக்கு பார்க்கவே கூடாது, பார்க்கறதே பாவம், பார்க்கவே வேண்டாம்னா எதுக்கு பகவான் கண்ண படைக்கணும்? பகவான் இந்திரியத்தை படைச்சது அதை பயன்படுத்துவதற்காக. அப்படி பயன்படுத்துகையில் மனிதர்கள் சற்று மோக வசப்பட்டு அதை வந்து போகத்திற்கு பயன்படுத்தி மனதிற்கு நோயையும் அனாரோக்கியத்தையும் சேர்த்து கொண்டார்கள். இப்ப இங்க தாய்மானவர் என்ன செய்தாராம், அடக்கி புலனை பிரித்தே, நான் வந்து புலன்களை சற்று அடக்கினேன். அடக்கினேன் என்றால் இந்த புலனை சற்று நெறிப்படுத்தினேன். இந்த புலனுக்கு ஆசை இருக்கு, அதற்குன்னு சுதந்திரமான ஆசை இருக்கு. எப்படி குதிரைக்கு தனக்கென்று ஒரு பிரவிருத்தி இருக்கின்றதோ அதுபோல இந்திரியங்கள் அந்தந்த விஷயத்தை பார்த்த உடனே தன்னை அறியாமல் அதை நோக்கி போகும். நம்ம ஒரு கண்ணு வந்து அதற்குரிய பொருளை பார்த்து விட்டால், அதற்கு இன்பத்துக்கு கொடுக்கிற பொருளை பார்த்து விட்டால் நம்முடைய இச்சை இல்லாம சுபாவமா போயிடும். காது அப்படித்தான், யாராவது வீட்டு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை காதுல அதை கேட்கும் போது உடனே என்ன பண்ண தோணும், கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்து இந்த காசிப், இந்த அரட்டைய பண்ணலாமே, இந்த வம்ப கேட்கலாமே, இந்த வம்ப பேசலாமே என்று. அது இயற்கை சுபாவம் தான். அப்படி இந்த இந்திரியங்கள் அது அந்தந்த விஷயத்தில் சுபாவமாக செல்கின்ற தன்மை இருக்கின்றது. அவைகளையெல்லாம் நான் கவனமா அடக்கி தியானம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோமே, எல்லா நேரத்திலையும் மனம் ஒடுங்கி ஜபம் பண்ண முடியாது. அப்ப இதையே ஒரு தியானமா பண்ணணும். சாயந்தர நேரம் யாராவது தியானத்துக்கு அமர்ந்தா அல்லது காலையில் அமர்ந்தா அதற்கு முந்தைய தினம், நான் இன்று எதை நான் பார்த்தேன், எதை பார்த்து சுகத்தை அனுபவிச்சேன், இது பார்க்க கூடாதுன்னு புத்தி சொல்லியும் நான் எவ்வளவு நேரம் பார்த்தேன், இந்த இடத்திலிருந்து இவர்கள் பேச்ச நான் கேட்க கூடாதுன்னு அறிவு சொல்லியும் எவ்வளவு நேரம் நான் அதை கேட்டு அதுல நான் மகிழ்ச்சி அடைந்து இருந்தேன், இதெல்லாம் பார்த்தவுடன் நம்மளுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குங்கிற உண்மை நமக்கு தெரியும். இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம மனசை நம்ம ரகசியமா பார்த்துக்குவோம். பிறகு என்ன செய்ய வேண்டும், அடுத்த முறை ஒரு கண்டிஷன் போடணும். இப்ப கார் வேகமா போகும்போது தூரத்திலேயே எழுதியிருப்பார்கள் வேக தடை, அதை பார்த்த உடனே என்ன செய்யறோம், உடனே ஸ்பீட கொஞ்சம் குறைச்சுக்கிறோம். அப்படி அடுத்த முறை இவரை நான் சந்திக்கும் பொழுது இவர் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி பேசுவார், அப்ப பேசும் பொழுது நான் அந்த இடத்துல இருக்க கூடாது, அல்லது அவர் பேச்சுல நான் மயங்கி அந்த விஷயத்தை நான் பேசிவிடக் கூடாது, இதை பற்றி பேசும் மற்றவரை பற்றி அவர் குறை சொல்லும் பொழுது நான் காதை கொடுத்து கேட்க கூடாது. நம்ம காதை கொடுத்து ருசிய கேக்கிறதுனாலதான் அவருக்கும் ருசி வருது பேசுறது. நம்மள லைட்டா தூண்டி விட்டுருவோம், அப்படியா என்னன்னு பேசி உடனே நம்ம கேட்டுருவோம், பார்த்துருவோம், சுவைச்சிருவோம். இப்படி எல்லாம் நடக்கின்றது. அதே போல உடலுக்கும் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்க, ஆனா அந்த வடை சாம்பார் வாசத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம், அந்த வாசனை வந்து மயக்கிடுது. அப்ப பார்க்கணும், நேற்று எவ்வளவு சாப்பிட நினைச்சேன், பிளேட்ல அமர்வதற்கு முன் இவ்வளவு சாப்பிடணும் நினைச்சேன், பிறகு எந்திரிக்கும் பொழுது எவ்வளவு சாப்பிட்டிருக்கேன், அது நமக்கு தெரியறதில்லை. அதை நினைச்சு பார்த்த உடனே அது முன்ஜாக்கிரதை எச்சரிக்கைங்கிற போர்ட மனசுல போட்டுறணும். போட்டுட்டு அந்தந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி தெளிவா இருப்போம். அதற்குள்ள போயிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம இழந்துடுறோம். அதனால என்ன செய்யணும்னா அதற்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம தயார் பண்ணணும். அங்க போய் தயார் பண்றதுக்கு சக்தி நமக்கு கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்தினுடைய சூழ்நிலை நம்ம ஈர்த்துடும். அதற்கு முன்னாடிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சாப்பிடுறதுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தியானத்தை ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன், அது எவ்வளவு சுவையா இருந்தாலும் சரி இவ்வளவுதான் சாப்பிடுவேன், என்ன ஐட்டம் வந்தாலும் சரி இவ்வளவுதான், இன்னைக்கு இந்த விஷயத்த கேட்க மாட்டேன், இந்த விஷயத்தை பேச மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்று இந்த ஐந்து இந்திரியங்களையும் நெறிப்படுத்த வேண்டும். எதன் துணை கொண்டு? புத்தியின் துணை கொண்டு, அறிவினுடைய துணை கொண்டு இந்திரியங்களை நெறிப்படுத்த வேண்டும். அப்படி நெறிப்படுத்துதல் என்பது மோகத்தையும் துயரத்தையும் அல்லது சங்கடத்தையும் அல்லது மனதிற்கு நோயையும் கொடுக்கின்ற விஷயத்திலிருந்து பிரித்தல். இத பார்க்கல, இத கேட்கல, இத துவைக்கல என்று பிரித்தல். அதத்தான் சொல்லியிருக்கார், அடக்கி புலனை பிரித்தே, நான் இந்திரியத்தை ஒழுங்குபடுத்தி பிரித்தேன், இப்படிப்பட்ட சாதனையை நான் செய்தேன். தாய்மானவர்களெல்லாம் சும்மா வந்து விடவில்லை, அவரும் முயற்சி பண்ணி இந்த இந்திரிய கட்டுப்பாட்டை மேற்கொண்டார். இனி இரண்டாவது சாதனைக்கு போவோம். அடுத்தது என்ன செய்தார்
நாம் அடுத்த வகுப்பில் மேற்கொள்வோம்.